நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, இப்போ நம்ம நிலையத்துக்கு வந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்க. இவங்க வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவல் நம்மளுக்கு சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க. இப்போது வந்து மழை கிடைக்கணுன்னாக்க மரங்கள் இருந்தால் தான் அது நடக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு வரோம். அதற்காக மரக்கன்றுகளை நடணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். ஆனால் வித்தியாசமாக இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கனாக்க மரங்களையே, உண்மையாக மரங்களையே நடுறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல இந்த தகவல் கேட்குறதுக்கு. திருநெல்வேலியிலேருந்து அர்ஜுனன், அப்புறம் பாண்டிச்சேரியிலேருந்து சம்பத்குமார், இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் கேட்போம் வாங்க. முதல்ல நம்ம வந்து அர்ஜுனன் கிட்ட கேட்போம், என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க, எப்படி பண்றாங்க அப்படின்னு கேட்போம். வணக்கங்க.
வணக்கம் மேடம். அதாவது நம்ம தமிழகத்துல தான் மழை கம்மியா இருக்கு. இந்த மழையின் அளவை கூட்டுறதுக்காக மரங்கள் வேணும் அப்படின்னு முன்னோர்கள் நாலு இதுலயும் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு வானொலி நிலையத்துலேருந்து கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த மரங்களை கண்ணை வச்சு வளர்த்தா வருஷம் கணக்கில் ஆகுது, இதை போத்து வெட்டி வச்சா மிக விரைவில் மரமா நம்மளுக்கு பலன் கிடைக்கிறது. ரெண்டாவது, இந்த மரக்கிளைகளை வந்து எல்லா இடத்துலையும் நவட்டி வைக்க முடியல, அதனால் நகட்டி வைக்கிற மெத்தடை கண்டுபிடிச்சி இந்த முறையில் எளிய முறையில் ஒரு கிலோமீட்டருக்கு வந்து 50 மரங்கள் இருந்தாலே சோலை ஆயிரும். அதில் ஆலமரம், அரச மரம், அத்தி மரம், பூவரசு, இப்படி மரங்களை வெட்டி வச்சு தழுக்க வைக்கிறேன் மேடம்.
அந்த மரங்களை வந்து வெட்டி வச்சு தழுக்க வைக்கிறேன் அப்படின்னீங்க. சாதாரண மரக்கன்றுகள் உருவாக்குறதுக்கு நம்ம ஒரு சின்ன பேக்கெட், 1 அடி 1.5 அடியில் ஒரு பேக்கெட் எடுத்துகிட்டு அதில் ஒரு மண் தேவையான உரத்தை போட்டு ஒரு விதையை போட்டு முளைக்க வைக்கிறோம். இப்போ நீங்கள் இந்த மரங்களையே வைக்கிறேன் அப்படிங்கும்போது எப்படி பண்ணுறீங்க அதை சொல்லுங்கள்.
மரக்கன்றை விட மரக்கன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை பராமரிக்கிறதுக்கு ஒரு கூண்டு இருக்கணும், வேலி இருக்கணும், இல்லை தண்ணி விட்டு டெய்லி பராமரிக்க ஒரு ஆள் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 1000 மரம் இருந்தால் இதுக்கு அப்படி இல்லை. இந்த மர கிளையை வெட்டி வைக்கும்போது இது நட்டு வச்ச இடத்துல வந்து தானாக்கிலே அதுக்கான உணவு தண்ணி இதெல்லாம் அதிலே அந்த போத்துலேயே தேக்கி வச்சுக்கிடுறது. ஏன்னா ஒரு சின்ன குழந்தைக்கு தாய் தாப்பா இறந்து போனால் அதுக்கு பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்துகிட்டே இருக்கணும் பிறந்த குழந்தைக்கு. அதே 18 வயசு குழந்தைக்கு போய் தாய் தாப்பா இறந்து போனால் அந்த குழந்தையோட பொருளாதாரம், சாப்பிட்றது, துணி மாற்றுறது எல்லாமே அதே பார்த்துக்கிடும். அதே மாதிரி தான் அந்த மரம் 8 அடி உயரத்துக்கு மரமாக வளர்க்குறோம். இதுலேருந்து ஆடு மாட்டேருந்து முதல்ல தப்பிச்சிருது. நம்மளை மாதிரி மனித இனம் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளுக்கு கண்ணுன்னா அது எந்த பலன் தரல, பெரிய மரமாக இருந்தோடனே அவங்க யூஸ் ஆகணுன்னே பயன்படுத்துகிறாங்க. கண் தேவையில்லைன்னொடனே அதை ஒடிச்சிருந்தாங்க, ஏதாவது செஞ்சுருந்தாங்க, இல்லைன்னா காற்றுக்கு வளைஞ்சி கொடுக்கும்போது ஒடிஞ்சிருது. இது அப்படி இல்லை, கிளையாக இருக்கிறதுனால
முக்கியமாக ஆடு மாடுகள்கிட்டேருந்து தப்பிக்குது. ரெண்டாவது, நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே அது ஒரு பெரிய வளர்ந்த மரமாக இருக்கிறதுனால அதுக்கு அதிகமான சேதம் உண்டாகிறது இல்லை. சரிங்க, நீங்கள் இப்போ இதை வந்து வளர்க்கும் போது மரக்கிளைகளை வெட்டி எப்படி வளர்க்குறீங்க, அதுக்கான முறை என்ன பண்ணுறீங்க?
காலி சிமெண்ட் சாக்கு பயன்படுத்துகிறேன். அதில் வந்து அதை சரல் சார்ந்த மண், மண் உள்ளே தண்ணி விட்டால் 2 நாள் தண்ணி ஊற்றணும். 2 நாள் தண்ணி ஊற்றினா அடுத்த 2 நாள் கழித்து அந்த போத்தை வெட்டி வைக்கிறோம். இந்த போத்து வெட்டி வைக்கிற மண்ணில் தான் ஈரம் இருக்கணும், கம்பில் போய் ஈரமாக படக்கூடாது. கம்பில் ஈரமாக டச் தான் பண்ணணும், நீர் இருந்து கம்பில் தொடக்கூடாது. அது அப்படி இருந்தால் கரெக்டாக இன்றைக்கி அமாவாசைனா அடுத்த பௌர்ணமிக்குள்ளே அது தளிர் விட்டுருது. அடுத்த 35 நாளில் அது கருவறையை நவட்டி விட்டுட்டு சூரிய ஒளி செயற்கையிலே 90 நாளில் மரமாகிடுது. இதுக்கு தினம் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணி இருந்தால் போதும் மரமாகவே காட்சியளிக்கு. இதை வந்து அதாவது பூமிக்குள்ள முதல் நட்டு வச்சுருக்காங்க முன்னோர்கள். இதுக்கு வந்து ஜேசிபி தேவையில்லை, சிமெண்ட் சாக்கில் தான் வளருது, அதை அப்படியே எங்கேனாலும் நகர்த்தி கொண்டு போய்க்கலாம் மேடம்.
இப்போ ஒரு சிமெண்ட் சாக்கே போதும்னு சொல்கிறீங்க, அதில் வந்து மண் சரளை மண் இருந்தால் போதும் அப்படிங்கிறீங்க. இப்போது வேறு மண்ணெல்லாம் இருந்ததுனாக்க என்ன பண்ணலாங்க? அப்புறம் வேறு ஏதாவது உரமெல்லாம் போடணுமா?
அதாவது பிறந்த குழந்தைக்கு நீர் ஆகாரம் தான் கொடுக்கணும். அதேமாரி இது கம்பு வந்து நீர் ஆகாரத்தில் தான் அது வாழும், 90 நாள் வந்து நீர் ஆகாரத்தில் தான் சாப்பிடும். அதனால் எக்ஸ்ட்ரா இது சாப்பிட்டோம்னா பிறந்த குழந்தைக்கு ஒரு சாப்பாடோ அல்லது பருப்பு சாதமாக கொடுத்தா அது சீரணமாக தன்மை கிடையாது. அதேமாதிரி தான் அந்த கம்பு கிளைகளுக்கும் தண்ணியை ஊற்றினாலே அது உணவு தானாகலே இருக்குது. ஏன்னா ஒரு முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா 21 நாள் பொறிக்கிறதுக்கு தன்னுடைய உணவு அதுக்குள்ளே அடக்கியிருக்கு. அந்த கம்பு கிளையில் இருக்க அந்த செல்லமைப்புலேயே அதுக்கோட உணவுலாம் இருக்குது. 90 நாள் நகத்துற இடத்துல தான் நம்ம வேணால் அப்படி ஒரு உணவு தேவை இருக்குது அதுக்கு, இயற்கை உரங்கள்.
சரிங்க, என்ன மாதிரி மரங்கள்லாம் நீங்கள் இது வரைக்கும் அந்த மாதிரி போத்துலேருந்து தளிர்க்க வச்சுருக்கீங்க?
ஆலமரம், அரச மரம், அத்தி மரம், பூவரசு, வாதமடை, இப்படி மரங்கள் கொண்டு வந்திருக்கிறேன். இதில் வந்து கால்பதியம்னு சொல்லிடுறது, இருதய பதியத்தில் ஒரு உலகத்தில் 100 மரம் இருக்குன்னா அதில் வந்து 50 வகையான மரம் இருதய பதிவத்தில் வருது. விண்பதிவத்தில் வந்து 75 வகையான மரங்கள் வருது. இது வந்து மூணு வித பதிவும் இருக்குது. கால் பதிவத்தில் 25, விண்பதிவத்தில் 75, இருதய பதிவத்தில் 50% வருது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஏன் இதை வைக்கிறான் அப்படின்னா, இந்த மரங்கள் ஏன்னா இன்றைக்கி நம்ம தமிழ் மாநிலத்தில் ரொம்ப மழைப்பொழிவு ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது. காரணம்னா நம்மகிட்ட வந்து வெப்பம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு நம்ம பூமி. இது மரங்கள் இல்லாதனால தான். இந்த மரங்களை அதிகமாக நம்ம கொண்டு வந்துட்டோம்னா, கர்நாடகா கேரளா மாதிரி அதிக மரங்கள் வந்துட்டுனா தானாக்களே மழைப்பொழிவு வந்துடும். மழைப்பொழிவு வந்துட்டுனா நம்ம அண்டை மாநிலத்தில் போய் கையாந்த வேண்டாம் தண்ணி காண்டி.
இப்போது நீங்கள் சொன்னீங்க அதாவது விண்பதியம் கால்பதியம் அப்படின்னு, அது என்னங்க, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன்.
கால்பதியம்னா கால் அந்த வேர் விடுற மடத்தில் மட்டும்தான் மண் இருக்கணும் கால்பதியம்னா. இருதய பதிவம்னா கீழேயும் அந்த வேறுடுற பகுதியிலையும் இருக்கணும். மேலே வரைக்கும் சில மரங்களுடைய தோல் வந்து தண்ணியை மேலே வரைக்கும் எடுத்து செல்லாது கம்பு. அது சூரிய ஒளி சேர்க்கப்படும் போது அது ஆவியாகிட்டே இருக்கும். ஆவியாமல் இருக்கிறதுக்கு மேலே ஒரு 5.5 அடியில் வந்து மண் அணைச்சி மேலே 7 அடிக்கு அந்த தண்ணி எடுத்து செல்கிறதுக்கும் இங்கேருந்து எடுத்து செல்கிறதுக்கும் அது பேர் இருதய பதிவம். விண்பதிவம்னா மரத்திலே பக்க வாட்டிலே துளியை உரித்து அதிலே மண் அள்ளி வச்சு தழுக்க வைக்கிறது தான் விண்பதிவங்கிறது. இந்த மூணு வித பதிவத்தில் வந்துடுது மேடம். மரமாக இருக்கனால எடுத்து செல்கிறது ரொம்ப லேசு.
சரிங்க, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த பதியன் முறைகள் மூலமாக இந்த மரங்களை வந்து இப்படி உயிர்ப்பிக்க வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எப்படி எங்கேருந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க?
இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய பையனுடைய இழப்பு தான் இதுக்கு முக்கிய காரணம். படித்தவங்களும் சொல்லுவாங்க, பையன் இல்லைன்னா என்ன, ஒரு மரத்தை வச்சு பாரு, அதுவும் பையனாக நினச்சி வளர்த்து பாரு அப்படின்னாப்பில். முத மரத்தை வளர்த்து பார்க்கும்போது எல்லோரும் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க. சாலையோரம் வைக்கிற ஒவ்வொரு மரங்களும் பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் வச்சேன், நட்ட மரங்கள் பிறகு நல்லா தழுத்து வந்துகிட்டு இருக்கு. வந்து ஊர் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இவன் இந்த இடத்த வளைச்சி போட்டு ஓடானோ அப்படின்னு நினச்சி பிடிங்கி துறப்படுறாங்க. அடுத்து கம்பு வெட்டி வைக்கிறேன், இதையும் அதே செய்கிறாங்க. அப்போ தான் இதுக்கு மாற்று வழி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது, சிமெண்ட் சாக்கில் மண்ணள்ளி வச்சு தழுக்க வச்சு பார்க்கும்போது தச்சையெல்லாம் வச்சேன், அது மரமாக கிடச்சிட்டு அதை நகத்துற மெத்தடை கொண்டு வந்தேன், அது மரமாகிட்டு. என்னோடய எதிரி மூலமாக தான் இந்த மரம் கண்டுபிடிக்க காரணமே. அவங்க தூக்கி போடலன்னா நான் இங்கே முன்னொரு மாதிரி ஒவ்வொரு இடமா நட்டு நட்டு தான் போய்கிட்டே இருப்பேன்.
அதாவது ஒரு செயலுக்கு எதிர்ப்பு அப்படின்னு வரும்போது நமக்கு அதை இன்னும் நல்லா தீவிரமாக நல்லா செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்லைங்களா? இப்போது உங்கள் கூட நண்பர் வேறு வந்திருக்காரு. இப்போ நீங்கள் சொன்னீங்க உங்கள் ஊர் திருநெல்வேலின்னு, அவர் பாண்டிச்சேரி. நீங்கள் எப்படி ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தீங்க?
புதிய தலைமுறை வர இதில் பேட்டி கொடுத்துருந்தேன். அதை பார்த்து என்ன, தமிழ்நாட்டிலேருந்து நிறைய வரவேற்பு இருந்தாங்க. அதில் தன்னார்வ தொண்டர் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து ஐயா சம்பத்குமார் வந்தாப்பில், அவங்களும் வரணுன்னே நான் உங்கள் வீட்டோட சூழ்நிலையெல்லாம் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொன்னேன். சரி, நான் எதுனாலும் மரத்துக்காக நானே தன்னை தேவை பண்ணுறேன் அப்படின்னாப்பில் அது ஒரு பெருமையாக இருந்துச்சு. அவர் மூலமாக நிறையா தமிழ்நாட்டில் ஒரு 12 மாவட்டத்தில் கால் வச்சுருக்கோம், ஆனால் காலை பதிக்க வைக்கலை. அதுக்கு பொதுமக்கள் நேயர்களாகிய நீங்கள்லாம் உதவி பண்ணிங்கன்னா அதை நான் பெரிய அளவில் கொண்டு மாற்றத்தை ஏற்படுத்தரலாம் மரங்கள் மூலமாக.
இப்போது அர்ஜுனன் அவர்களோட நண்பர் சம்பத்குமார் அவங்கள்ட்ட கேட்போம், அவங்க வந்து எப்படி இந்த மரம் வளர்ப்புங்கிறது ஏன் அவங்களுக்கு முக்கியம்னு தோணுச்சு, எப்படி வந்து இவர் கூட அர்ஜுனன் கூட நண்பரானார் அப்படின்னு கேட்கலாம். வணக்கம் சம்பத்குமார்.
நான் சிறு வயது முறைக்கொண்டே நான் வந்து மரம் வளர்ப்பில் கொஞ்சம் அதிகமாக ஆர்வம் உள்ளவன். அப்படி நான் பார்க்கக்குள்ள இந்த சிறிய சிறிய கன்றுகள்லாம் நட்டு நட்டு நிறைய நான் தோல்வி அடைஞ்சேன். அந்த தோல்வியில் வந்து இது மரம் வளர்க்குற எண்ணமே எனக்கு வரலை. இது நாளடைவில் அப்படி போக போகல அந்த மாத இதழ்வாரதெல்லாம் அப்படி பார்த்துருக்குள்ள நான் வந்து ஐயா அவருடைய இதழ் பார்க்கக்குள்ள அவருடைய பேட்டியை பார்த்தேன். மரக்கிளையின் மூலயமா நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது மரமாக வளர்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் கிடச்சதுனால எனக்கு ரொம்ப ஆர்வம் வந்தது. அதுப்போ நேரடியாக நான் மறுநாளே திருநெல்வேலி போயிட்டு அவர் வீட்டில் பார்த்தேன். அருமையாக செஞ்சுருந்தார். அவர் கிராமத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 மரத்துக்கு கிட்டே வச்சுருந்தார். ரொம்ப பெருமிதமாக இருந்தது. நம்ம வெளி உலகு கொண்டாடணும் அப்படின்ற மாதிரியே நான் அவரோட சேர்ந்து தான் இப்போ ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 12 மாவட்டங்களில் அப்படி ஒவ்வொன்றா நாங்கள் மரத்தை உருவாக்கிட்டு வந்துட்டுருக்கிறோம் மேடம்.
ரொம்ப நல்லதுங்க, நீங்கள் வந்து உங்கள் நண்பரோட இணைஞ்சு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம் இது. திருப்பி அர்ஜுன் கிட்டே கேட்போம். அர்ஜுன், நீங்கள் வந்து மரங்களை வந்து இப்போது வளர்த்திங்க, உங்கள் ஊரில் வளர்த்திங்க ஓரளவுக்கு, அதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் 12 மாவட்டங்களில் இன்னும் கால் வச்சுருக்கோம், இன்னும் பதிக்கலை அப்படின்னு சொன்னீங்க. இப்போ மற்ற இடங்கள்லாம் போய் என்ன மாதிரி உங்களுடைய இந்த நடவடிக்கையெல்லாம் இருக்கணும், உங்களோட ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் அதுக்கு என்ன முயற்சிகள் செஞ்சிட்ருக்கீங்க?
ஒவ்வொரு கிராமம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 1 சென்ட் இடம் தந்தாலே போதும், அதை கூட 1 வருஷம் கழிச்சு அவங்ககிட்டே கொடுத்துருவோம். அந்த 1 சென்ட் இடத்துல வந்து கருவறை உருவாக்கணும். கருவறை எப்படின்னா தண்ணி இருக்கணும், அடுத்தாப்புல சூரிய ஒளியை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, 20% வெப்பநிலையை மாற்றி கொடுக்கறதுக்கு அந்த இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி செஞ்சாங்கன்னா ஒவ்வொரு பஞ்சாயத்துக்குமே இறங்கி கொடுத்துருவேன். ஒவ்வொரு பஞ்சாயத்து 4 மாதத்தில் அவங்க கிராமத்தை சோலையாக்கிடலாம். எளிய வழி, மரக்கன்று நட்டாங்கன்னா அது கூண்டு வேணும், அதை நடுறதுக்கு இயந்திரத்தை வச்சு நம்ம தோண்டி தோண்டி வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுட்டு வந்தாலே போதும். அதுவும் எந்த மாதம்னாலும் தழுக்கும். மொதல் வந்து மழை சீசன் உள்ள மாதம் மட்டும்தான் அவங்களால தழுக்க வைக்க முடிஞ்சிச்சு. இது இல்லை, எந்த மாதம்னாலும் தழுக்கத்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு சென்ட் இடத்துல 1000 மரங்களை உருவாக்கி வருஷத்துக்கு 4 கிராமத்தை பசுமையாக்கலாம். அப்படி ஒரு எளிய வழி. இது மூலமாக ஒவ்வொரு கிராமமும் ஒரு ஒவ்வொரு ஸ்கூலையுமே நேரடியாக போய் அணுகி இந்த பயிற்சி அவங்களுக்கு தரேன், இதுக்கு எங்களுக்கு இப்படி செய்யுங்க, எங்களுக்கு போகிற இடத்துல தங்குற வசதி, உணவு தாங்க, உங்களால் முடிஞ்சால் எவ்வளோ நாளும் கல் பண்ணுங்க, 1 ரூபாயிலேருந்து நீங்கள் எவ்வளோ முடிஞ்சால் லட்சக்கணக்கில் கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிக்கிறோம். எல்லா இடத்துக்கும் நாங்கள் அதை பயன்படுத்திக்கிறோம். இதுதான் பொதுமக்கள்கிட்ட செல்கிற அப்படியே ஒரு பெரிய பணி. அவங்க எங்களுக்கு உதவுனாலே போதும், பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்திடலாம். ஏன்னா இன்றைக்கி 5000 கோடி ரூபா கேன் தண்ணிக்காண்டி நம்ம பயன்படுத்துகிறோம். அதில் கால்வாசி கொடுத்தாலே போதும், நான் தமிழ்நாட்டை என்றைக்கே பசுமையாக்கி காட்டியிருப்பேன். நான் பேட்டி கொடுத்து 7 வருஷமாக இதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்.
இப்போது நீங்கள் சொல்லும்போது அந்த மரங்களுக்கு வந்து தேவையான தண்ணி இருக்கணும்னு சொன்னீங்க. சரி, அது நம்ம பக்கத்தில் எங்கேயோ குளமோ கிணறோ இருந்துச்சுன்னா எடுத்து ஊற்றிக்கலாம். 20% நிழல் வேணும் அப்படின்னு சொன்னீங்க, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
துணியை வச்சு கூட சூரிய ஒளியை மறைச்சி இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நெட்டு, நெட்டை வந்து 2 பயன்படுத்தி அதை சூரிய ஒளியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணியை வடிகட்டுறோம்ல, அதே மாதிரி சூரிய ஒளியை வடிகட்டணும். வடிகட்டினா தாயோட கருவறை எவ்வளோ, அதே மாதிரி இந்த மரம் வளர்க்குறதுக்கும் ஒரு கருவறை மாதிரி தட்பவெப்பநிலையை மாற்றி குடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அதுக்கு கருவறைங்கிறது. அந்த இடத்துல தான் அது வளரும் மரங்கள், அந்த தட்பவெப்பநிலையை மாற்றிருக்கு. கம்புனால ஒரு 30 நாள் கழித்து அதை தூர எடுத்துடணும். ஏன்னா சூரிய ஒளி மூலமாக தான் உணவு சொரிமானம் பண்ணுறதே தாவரங்கள், அதில் தான் சூரிய ஒளி இல்லைன்னா அது பண்ண முடியாது.
இப்போது நீங்கள் சொல்லும்போது கால்பதியம், அப்புறம் வந்து இருதயப்பதியம், விண்பதியம்னு 3 சொன்னீங்க. இப்போ இந்த கால்பதியம்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கண்ணை எடுத்து அந்த சாக்கு பையில் மண்ணில் நட்டு வச்சுருவீங்க. இதுவே விண்பதியமாக இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
விண்பதியம்னா அவங்களுக்கு எப்பொழுதுமே மரம் வந்து அதிக இடை மேலே தூக்கி வச்சுருக்கு. அந்த பாரத்தை குறைச்சிட்டாலே கூட 50 வருஷம் வாழும் ஒவ்வொரு மரங்களும். அதனால் இந்த கிளைகள்லேயே பதியம் போட்டு வெளியே கொண்டு வரது தான். அதிலே வேர் விட்ட மரபு, அது மழை சீசனில் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா அதுக்கிட்ட ப்ளேஸாக தொளிச்சிக்கிட்டே இருக்கணும், காலைல வராட்டா சாயந்தரம் வராட்டா. அதில் 45 நாள் கழிச்சு வைங்கன்னா வேறு வந்துடும். அதை அப்படியே எடுத்து பூமியில் நடலாம், இல்லை சாக்கில் நட்டு வச்சு அடுத்தப்பில் நகர்த்திக்கலாம். இந்த மெத்தடை கூட அரசு மேல்நிலைப்பள்ளி திருநெல்வேலி மாவட்டத்தில் மானூர் யூனியனில் இருக்கிறது அந்த ஸ்கூலில் ரகுமான் கனி ஐயா கூட, ஒவ்வொரு ஸ்கூலில் இருக்க தேசிய பசுமைப்படை ஆசிரியருக்கு இந்த மெத்தடை சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. அதுக்கு டிஓ அனுமதி இருந்தால் அவங்க கொடுக்க பயிற்சி கொடுக்க தயாராக இருக்காங்க. அவர் தமிழ்நாடு போகிறமா தேசிய பசுமைப்படை ஆசிரியருக்கு போகிறான், அங்குள்ள மாணவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. அவங்கள தொடர்பு கொண்டாலும் கூட அவங்க சொல்லி தருவாங்க. அதுக்கு ஸ்கூல் நிர்வாகம் பொறுப்பேற்றுக்கணும்.
சரிங்க, நல்லா சொன்னீங்க. இப்போ வந்து சாதாரணமாக நிறைய மரம் நடு விழா அப்படின்னு நிறைய பண்ணுறாங்க, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதாவது லட்சக்கணக்கான மரங்கள் நடுறோம் அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் பார்த்துருந்தா இந்நேரம் வந்து நம்ம தமிழ்நாடு பெரிய ஒரு வனமாக உருவாகி இருக்கணும். ஆனால் அது அப்படி உருவாகாமல் போனதுக்கு காரணம் மரங்களை வச்சுட்டு அதை கவனிக்கிறது இல்லை இல்லைங்களா? அது வந்து தண்ணி ஊற்றுறாங்களா, ஆடு மாடுகள்கிட்டேருந்து வேலி அமைச்சு பாதுகாக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு தெரியறதில்ல. அதை வச்சாங்க, அதை ஒரு பெரிய செய்தியாக வெளியிட்டாங்க அப்படிங்கிறதோட முடிஞ்சு போகுது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மரங்கள் நல்ல ஒரு 7 அடி போயிடுச்சு அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஆடு மாடுகளுடைய பாதிப்போ அல்லது மனிதர்களுடைய பாதிப்போ இல்லாமல் அதுக்கு மேலே ரொம்ப சீக்கிரத்தில் 90 நாள்லேயே வந்து அது ஒரு மரமாகவே கிட்டத்தட்ட உருவாயிடுது இல்லைங்களா? இப்போது நீங்கள் இந்த மாதிரி மரங்கள் வளர்க்குறத வந்து எதற்காக, அதாவது மழை வர்றதுக்காக செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க, இதிலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஆதாயம் இருக்குங்களா?
கண்டிப்பாக இருக்குது மேடம். என்ன காரணம்னா, அதாவது சுயநலம் இல்லாமல் யாருமே எதுவும் செய்ய மாட்டாப்பில்ல. ஏன்னா அடுத்த பிறவின்னு ஒரு பிறவி இருந்தா எனக்கு, அப்போது நான் காக்கா குருவியாக கூட பிறக்க பறவையினமாக பிறக்கலாம். அந்த பிறவியில் நான் இன்றி வச்ச மரம் தான் நாளை, அதாவது இன்றைக்கி நல்லது செஞ்சால் தான் நாளைக்கு துன்பத்தோடு துடைக்கிற கிழமை மாறும். அடுத்த நாள் வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அந்த வகையில் அடுத்த பிறவி நான் எப்படி பிறப்பேன்னு தெரியாது. பறவையினமாக பிறந்தாலும் கூட நான் வச்ச மரத்தோட கிளையில் கூடு கட்டி அதோடய கனிகளை உண்டு சாப்பிட வாழலாம். இல்லை விலங்குகளாக பிறந்தாலும் கூட அதோட இலைத்தலையை தின்றாது உயிர் வாழலாம். பூச்சி இனமாக பிறந்தாலும் கூட தட்பவெப்பநிலை மாற்றம் இருந்தால் தான் அந்த பூச்சி இனம் உயிர் வாழும். இல்லை மீண்டும் மனித பிறவி, எனக்கு ஒரு மனித பிறவியை வந்து மகேஸ்வர பிறவின்னு சொல்லுவாங்க, அந்த பிறவி கிடைச்சாலும் கூட இன்றைக்கி நான் வச்ச மரம் தான் நாளைக்கு எனக்கு மலைப்பொழிவு கொடுக்கும். மழை பொழிஞ்சிட்டாலே பொன் விளையும் பூமியாக மாறுது. பொன் விளையும் பூமியாக இருக்கும்போது நான் யார்ட்டையும் கையெழுந்த தேவையில்லை. அந்த ஒரு சுயநலத்தோடு தான் வச்சுருக்கேன் மேடம்.
பொதுவாக சிந்திக்கக்கூடிய இந்த உலகத்தை குறிப்பாக தமிழ்நாட்டை பசுமையாக்கணும் அப்படிங்கிற இந்த முயற்சியவே வந்து நீங்கள் என்னுடைய சுயநலம் தான் சொல்லுகிறீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை கேட்கும்போது. உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் உங்களுக்கு இருக்கிற இதே ஆர்வத்தோடு வந்தாங்கன்னாக்கா நிச்சயமாக கூடிய விரைவில் தமிழகம் ஒரு பசுமை வனமாக
எல்லாரும் நான் கை கொடுக்கணும் அப்படின்னா 10,000 இருக்காங்களா, ஒரு ஆள் இருந்தாலே போதும் ஒரு கிராமத்தை ஒரு சோலையாக்கிடலாம். ஒரு ஒரு நபரை வச்சு 4 கிராமத்தை பசுமையாக்கலாம். அந்த மெத்தடு தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். 10,000 இருக்காங்க, 9,999 பொருளாதாரத்தை பாருங்கள். உங்களால் 1 ரூபா கொடுத்து உதவுங்க, ரொம்பலாம் கொடுத்து விட வேண்டாம். 1 ரூபா கொடுத்து உதனாலே நாங்கள் உங்களுடைய பணியை நாங்கள் சிறப்பாக செஞ்சு தரோங்க.
சரிங்க, நீங்கள் வந்து இப்போது எல்லாருடைய நன்மைக்காகவும் இந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதே சமயம் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தையும் பார்க்கணும் இல்லைங்களா? உங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லுங்களேன். அவங்க வந்து இதுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்களா, அதை பற்றி சொல்லுங்கள்.
என்னுடைய மனைவியும் இதுக்கு ஒத்துழைப்பு பண்ணுறேன். இன்றைக்கி அவள் கூட 1,500 மரத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கான். அவளால் வந்து கிளையை வெட்டி வைக்க முடியாது. அதனால் மரக்கன்ற மரமாக்குற மெத்தட் அவளுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவளோட அனுமதியோடு தான் நான் பண்ண முடியும். ஏன்னா வீட்டில் ஒரு பக்கம் ஒரு கால் கரைக்கும் ஒரு கால் தண்ணிக்கும் வச்சுருந்தா அந்த காரியம் வெற்றிகரமாக முடியாது. அவளுடைய அனுமதியும் தான். ரெண்டாவது அவள் அந்த ஒவ்வொருத்தனை மாதிரி என்ன தீய பழக்கத்துக்கு போகாமல் பீடி சிகரெட்டு தண்ணி மித்த வகையில் நான் என்னை இறக்காமல் மரத்துக்காண்டி செலவு பண்ணுறாரு. அப்போ அந்த கணவரை நம்ம ஏற்றுக்கிட்டு அவருடைய செயல்படி செய்யணும் அப்படின்னு அவளுக்குள்ளே அதில் இருந்தான். ஏன்னா நான் சாராயம் குடிக்காம இருந்தால் டெய்லி அதுக்கு ஒரு 100 ரூபா செலவு பண்ண வேண்டியிருக்கும். அந்த 100 ரூபாய்க்கு நான் மர கிளைகள் வாங்கி சாக்கு பாக்கெட்டு விதை எங்கே பயன்படுத்திக்கிறேன் மேடம்.
ரொம்ப அருமைங்க. உங்கள் மனைவியும் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய இந்த சேவைக்கு ஒத்துழைக்கிறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் நல்லா பண்ணலாம். உங்களுடைய இந்த பணி ரொம்ப சிறப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம வானொலி நிலையம் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கிறோங்க. ரொம்ப நன்றி நீங்கள் சொன்ன இந்த விவரங்களுக்காக. கூடிய விரைவில் உங்களுடைய கனவு நனவாகட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறோம். நன்றிங்க, வணக்கம்.
என்னுடைய பையன் இறப்புக்கு பிறகு தான் அந்த மரத்தை வளர்க்க காரணமாக இருந்தது. அதனால் அடுத்த தலைமுறைகளுக்கு என்னுடைய குழந்தைகள் தான், என்னுடைய குழந்தைகள்லாம் இயற்கை இல்லாமல் நோய் நொடியில் துன்பப்பட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு துயரம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் மரத்தை வைக்கிறேன். அதனால் அவங்களுக்கு, ஏன்னா அவங்க தான் அதாவது மனிதன்தான் மகேஸ்வரன் சொல்கிறேன். அதாவது நாமளுடைய உடல்லே பார்த்திங்கன்னா இறந்த பிறகு நம்மளுடைய ஆத்மா பிரிஞ்சு போயிடும். அந்த ஆத்மாவை நம்ம கண்ணால் பார்க்க போகிறது கிடையாது. அதேமாதிரி இப்போ உள்ள இறைவனையும் நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. இப்போ இருக்கிற வரைக்கும் நாம் மனிதன், இறைவன் எங்கே இருக்காருன்னா அந்த ஆத்மாவில் இருக்கிற உருவத்தை நம்ம பார்க்க தெரியாது, இறைவனையும் அதையும் பார்க்க முடியாது. அதாவது இயற்கையை உருவாக்கிட்டாலே இறைவனை பார்த்ததுக்கான சமம்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களை மாதிரி பெரியவங்க எனக்கு சொல்லிக் கொடுக்குற அட்வைஸ் அதான். அவங்களுடைய ஆலோசனை இப்படி தான் செய்கிறேன் மேடம். தேங்க்யூ.
இப்போ அர்ஜுனன் வீட்டில் வந்து அவங்க மனைவி வந்து நல்ல ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நண்பர் சம்பத்குமார் அவங்கக்கிட்ட அவங்க வீட்டில் என்ன மாதிரி ஆதரவு இருக்குது, அவர் வந்து எப்படி வந்து இந்த இதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கலாங்க.
நான் சின்ன வயசுலேருந்தே செய்யக்குள்ள அது ஆர்வம் எனக்கு இயல்பாகவே இருந்தது. என்னுடைய மனைவி என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் உங்களுடைய கனவை நீங்கள் நனவாக்குங்க முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா நீங்கள் விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்க, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மரத்தை வைக்கிறதுக்கு நான் ஒத்துழைப்பு கொடுக்க முடியினாலே நீங்கள் தனிப்பட்ட முறையில் செய்யுங்க, என்னுடைய பிள்ளைகளை நான் பார்த்துருக்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து வேலை வைக்க போயிட்டு தான் குழந்தைய கவனிச்சிட்டு வராங்க. நான் என்னுடைய பணி இது வந்து சமுதாய பணின்ற மாதிரி என்னுடைய எண்ணத்தில் நான் இருந்தது செஞ்சுட்டு வந்துட்டுருக்குறேன் மேடம். பொதுமக்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா உண்மையிலே இது இன்னும் மேலும் மேலும் நல்லா சிறக்க ஒரு வாய்ப்பு உள்ளது என்பதை நாங்கள் மனப்பூர்வமாக சொல்கிறோம்.
நன்றி சம்பத்குமார். நேயர்களே, கேட்டிங்களா, இப்போ வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே அந்த ஆர்வம் இருக்குது. அதாவது நம்ம சுற்றுச்சூழலில் வந்து மரங்கள் நிறைஞ்சதா, நம்ம மழை வேணும்னாக்கா அதாவது தண்ணிக்காக மற்ற மாநிலங்கள்கிட்ட கையேந்திர இந்த நிலைமை மாறணும், அதுக்கு நமக்கு நல்ல மழைப்பொழிவு இருக்கணும், அதுக்காக நம்ம மரங்களை வளர்க்கணும். இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நம்பிக்கையோட இந்த முயற்சியில் இறங்கியிருக்காங்க. இவங்க சொன்ன மாதிரி வந்து இவங்க எல்லாரையும் இந்த முயற்சியில் இறங்குங்கன்னு சொல்ல, யாராவது ஒரு ஊருக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும், நாங்கள் வந்து அதை கற்றுக் கொடுத்துட்டோன்னாக்கா நீங்களே உங்கள் கிராமத்தை பசுமையாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை பற்றி நமக்கு இவங்களுடைய உதவி ஏதாவது வேணும் அப்படின்னாக்கா எப்படி இவங்களை தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். சொல்லுங்கள் அர்ஜுனன்.
என்னுடைய ஃபோன் நம்பரு 97 90 39 57 96. இதை எப்போனாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். இந்த உதவிக்கு வந்து ஒவ்வொரு பஞ்சாயத்து முன் வந்தாலே போதும். பஞ்சாயத்து எந்த வகையிலனா சிமெண்ட் காலிச்சாக்கு, ஒவ்வொரு காலிச்சாக்குலையும் ஒவ்வொரு மரங்களை உருவாக்க முடியும். இது 3 மாதத்தில் மரமாக்கி கொடுக்க முடியும். இதுக்கு வந்து அந்த சிமெண்ட் சாக்கர் நிறக்கலாவும் மண், சரல் மண். அடுத்து பார்த்திங்கன்னா அந்தந்த என்னென்ன மரக்கிளைகள் வேணும், மரக்கிளைகள் வேணும் அந்த கிளைகள் இருந்தால் போதும். திருப்பி அந்த கருவறை அமைச்சிருந்தாலே போதும். ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் இதை நான் செய்ய தர, ஃப்ரீயாகவே செஞ்சு தரேன். எங்களுக்கு தங்குற வசதி, உணவு செஞ்சாலே போதும். ரெண்டாவது வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்கள், www.sepparaivalabhoomigreenwald.com. அடுத்தாவில் rsarjunan.com போட்டு இமெயிலையும் பார்க்கலாம். அதே மாதிரி RS Arjunan சொல்லி ஃபேஸ்புக்குலேயும் நீங்கள் பார்க்கலாம்.
நேர்களே, அந்த வலைத்தள முகவரி அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, செப்பறை வளபூமி பசுமை உலகம், அதுதான் அவங்களுடைய அந்த வலைத்தளத்தினுடைய பேர். நீங்கள் அந்த தளத்தில் போய் பாருங்கள், அதை பற்றிய விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஆதரவை அர்ஜுனனுக்கு கொடுங்க, அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். நன்றி நேயர்களே, வணக்கம். நேர்களே, இதுவரைக்கும் மரம் வளர்ப்பில் ஒரு புதிய முறை பற்றி திருநெல்வேலி மாவட்டம் ராஜவல்லிபுரத்தை சேர்ந்த RS அர்ஜுனன் அவங்க சொன்ன விவரங்களை எல்லாம் கேட்டோம். இவங்க சொன்ன இந்த கருத்துக்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் தவறாமல் நம்முடைய வானொலி நிலையத்துக்கு தெரியப்படுத்துங்க. அதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422-243-1055. உங்களுடைய கருத்துக்களை மின்னஞ்சல் மூலமாகவும் தெரிவிக்கலாம். அதற்கான முகவரி dee@tnau.ac.in. நேர்களை, இந்த நிகழ்ச்சியில் அர்ஜுனன் அவங்க சொன்ன செப்பறை வளபூமி greenworld.com அப்படிங்கிற வெப்சைட்டையும் விசிட் பண்ணி பாருங்கள். அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் தெரியப்படுத்துங்கள்.